இந்த காலை நேரத்திலும் கடந்த வாரத்திலே கொடுத்த செய்தியின் தொடர்ச்சியை இந்த காலை நேரத்திலும் நாம் தியானிக்கவிருக்கிறோம். போன வாரம் என்ன தியானிச்ச ஞாபகம் இருக்குதா? சரி, ஹைலைட் பண்றேன். இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை என்பது கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நான் அதற்கு சில இல்லஸ்ட்ரேஷன்லாம் போனவாரம் சொன்னேன். நான் இப்ப எல்லாத்தையும் நான் திருப்பியும் நான் அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் குழந்தை இல்லாதவர்கள் செலவு செய்கிற பணங்கள், எடுக்கிற பிரயாசங்கள் ஏராளம் உண்டு. லட்ச லட்சமாக செலவு செய்து நாடு விட்டு நாடு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்திய தேசத்திலே ட்ரீட்மெண்ட்டுக்கு விலை குறைவு என்பதனாலே ஐரோப்பிய தேசங்களில் இருந்தெல்லாம், யூகேல இருந்தெல்லாம் கூட, யுஎஸ்ல இருந்தெல்லாம் கூட வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், குழந்தை பெற வேண்டும் என்று. ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தாகம். அப்படி குழந்தையை பெறுகிறவர்கள் அதற்காக, பெற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு செலவு செய்கிறார்கள், பிரயாசம் எடுக்கிறார்கள். வேதத்திலும் கூட அப்படி பார்க்கும் பொழுது குழந்தை இல்லாதவர்களாக இருந்த தம்பதிகள் வேதத்தில் சிலர் இருந்தாங்க. ஆனால் வேதத்தில் இருக்கிற ஒரு நல்ல நற்செய்தி என்னன்னா, யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு ஜெபிக்கப்பட்டுச்சோ அத்தனை பேருக்குமே குழந்தை பிறந்துச்சு. ஒருத்தர் கூட மிஸ் ஆகல. குழந்தை வேணும்னு ஜெபிச்ச ஒருத்தருக்கு கூட கடைசி வரைக்கும் குழந்தை இல்லாம போனதே கிடையாது. கர்த்தர் எல்லாருக்குமே பிள்ளைகளை கொடுத்தார். ஆனால் அப்படி பிள்ளைகளை பெற்றவர்களில் அது அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். உடனே பிறந்தா அது பெருசா தெரியாது. ஆனால் நீண்ட காலம் காத்திருந்து, அநேக வருடங்கள் காத்திருந்து ஒரு குழந்தை ஒரு குடும்பம் பெறுகிறது என்றால் அந்த குழந்தை அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அது ஒரே குழந்தையா இருக்கும், அது பெரிய பொக்கிஷமா இருக்கும். அப்ப அந்த பொக்கிஷத்தை கர்த்தர் சில நேரத்தில் அவங்க டெஸ்ட் பண்றதுக்காக கேட்பார். சில நேரத்திலே அவர்களாகவே முன் வந்து அந்த குழந்தையை கர்த்தரைக்கூடிய ஒரு நோக்கத்தோடு கர்த்தருக்காக அந்த பிள்ளைகளை கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய அர்ப்பணிப்பை காண்பிக்கும். அது ஒரு அர்ப்பணிப்பு. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமாய் பெற்ற பிள்ளைகளை தங்கள் வாழ்க்கையிலே அதை கர்த்தருக்கென்று கொடுப்பாங்க. இதை பார்க்கும் பொழுது எதை குறிக்கிறது என்றால், தங்களுக்கு பொக்கிஷமாய் நினைத்த அந்த குழந்தையை விட ஆண்டவர் மேலானவர் என்பதை அவங்க வாழ்க்கையில் நிரூபிக்கிறாங்க. எது அவங்களுக்கு பெஸ்டா இருந்ததோ அதை விட கர்த்தர் பெட்டர் காட்டுறாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு அந்த குழந்தைதான் பெஸ்ட். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக வரும் பொழுது அந்த குழந்தையை விட ஆண்டவர் அவங்களுக்கு பெட்டர்னு காட்டுறாங்க, நிரூபிக்கிறாங்க. கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நீங்க பெஸ்டா நீங்க நினைக்கிறீங்க, இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் எனக்கு மேலானது, இதுதான் எனக்கு சிறந்தது. இன்னைக்கு உலகத்தில் நம்ம ஏதோ ஒன்று பெஸ்டா வச்சுட்டு இருக்கிறோம். சிலர் சில மனிதர்களை பெஸ்டா வச்சிருப்பாங்க. இவங்க இல்லாம இருக்கவே முடியாது, இவங்களோடு பேசாம இருக்கவே முடியாது, இவங்களை பார்க்காம இருக்கவே முடியாது. யாரோ ஒரு நபரை பெஸ்டா வச்சிருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட். சிலருக்கு பணம் பெஸ்டா இருக்கும். பணம், 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 இரவும் பகலும் பணமே அவருடைய சிந்தனை, வாழ்க்கை எண்ணம், அதிலே இருப்பாங்க. பணம், பணம் அவங்களுக்கு பெஸ்ட். சிலர் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அது பிசினஸ் தான் அவர்களுக்கு பெஸ்ட். 24 hours அந்த பிசினஸ்லயே லைஃப் அப்படியே ஊத்தி கொடுத்துருப்பாங்க, அந்த வாழ்க்கையை அப்படியே ஊத்திடுவாங்க. அதுக்கு சிலருக்கு தாங்கள் செய்கிற வேலை அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட். டோட்டலா ஒர்க்கஹாலிக், வேலையே அவருடைய வாழ்க்கை, வாழ்க்கையே வேலை, அதற்கே அப்படியே அவங்களை அர்ப்பணிச்சிருவாங்க. ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு சிறந்தது, அதை விட அவங்களுக்கு மேலானது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார், என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிற, அதை விட நான் பெட்டரான்னு கர்த்தர் கேட்பார். எனக்கு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பெஸ்டா இருக்குது, ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, அதை விட நான் உனக்கு உங்களுக்கு பெட்டரான்னு கேட்கிறாரு. நீ எதை சிறந்ததுன்னு நினைக்கிறாயோ அதை பின்னுக்கு தள்ளிவிட்டு என்னை அந்த இடத்துல உன்னால வைக்க முடியுமா? நீ எதை சிறந்ததுன்னு நினைக்கிறியோ அதை எனக்காக உன்னால் விட்டுக் கொடுக்க முடியுமான்றார் கர்த்தர். எதை உன் வாழ்க்கையிலே மிகப்பெரியதாய் உயர்ந்ததாய் நினைக்கிறியோ அதை எனக்காக நீ விட்டுக் கொடுக்க முடியுமா? அந்த இடத்துல எண்ணெய் வைத்து அதை பின்னுக்கு உன்னால் தள்ள முடியுமான்னு கர்த்தர் கேட்கிறார். அதுதான் காரியம். ஆண்டவர் என்னைக்குமே இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது. கர்த்தருக்கு என்றைக்குமே சொல்றேன், முதல் இடம் என்றால் முதல் இடம் மட்டும்தான் கர்த்தருக்கு தேவை. இரண்டாவது இடத்தையோ அவரோடு இணையாய் அவரும் எனக்கு வேணும் இதுவும் எனக்கு வேணும் ஈக்குவலா வைக்கிறதையோ கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நல்ல கவனிச்சுங்க, செகண்ட் பிளேஸையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறது கிடையாது, வேற ஒன்றை ஆண்டவருக்கு ஈக்குவலா வைக்கிறதையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறது கிடையாது. புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு ஆண்டவர் முக்கியம் இதுவும் முக்கியம் சான்ஸே கிடையாது. கர்த்தர் அப்படி ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனக்கு இது முக்கியம், ஆண்டவர் எனக்கு இரண்டாவது, அது இன்னும் ஆபத்தானது. என்றைக்குமே ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில் ஆண்டவரை முதல் இடத்தில் வைக்க தெரிய வேண்டும். ஆண்டவரை முதல் இடத்தில் வைக்காதவன் ஆவிக்குரியவன் அல்ல. நல்லா தெரியும், ஆண்டவரை நான் தைரியமா சொல்லுவேன், ஆண்டவரை தன் வாழ்க்கையிலே முதல் இடத்தில் வைக்காதவன் ஆவிக்குரியவனே கிடையாது. அவன் ஆவிக்குரியவன் அல்ல, அவன் மாம்சத்துக்குரியவன். எந்த காரியத்தை அவன் முன்வைத்திருக்கிறானோ முதல் இடத்தில் வைத்திருக்கிறானோ அதை அவன் தனக்கு தெய்வமாய் வைத்திருக்கிறான். என்ன பைபிள் இருக்குது, ஒருத்தன் போஜன பிரியனாய் இருக்கிறான் என்றால் அவன் தேவன் அவன் வயிறு என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. அவன் தேவன், அந்த வார்த்தை எந்த வார்த்தைக்கு யூஸ் பண்ணப்படுது பாருங்க, அவன் தேவன் அவன் வயிறு. உணவு விதவிதமா சாப்பிடணும், வெரைட்டியா சாப்பிடணும், சாப்பாடு சாப்பிடறதுக்காகவே ஒருத்தன் வாழ்றான்னா அதை கூட கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு தேவன் தான் அல்ல, உனக்கு தேவன் உன் வயிறு அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே முதல் ஸ்தானத்தில் வைக்க கூடாது. ஒரு உணவு விஷயத்தை கூட சொல்றேன், பின்னுக்கு தள்ளுங்கன்றார். இந்த உலகத்தில் எதையும் ஆண்டவரை பார்க்கிலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்கள் தூக்கத்தை அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, சாப்பாட்டு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஒரு மனுஷனை முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, பணத்தை முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, பொருளை முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம அடிமையாய் போய்விடக்கூடாது. எந்த ஒரு காரியத்தில் நம்ம அடிமையாயிடக்கூடாது. டிரெஸ் விதவிதமான டிரெஸ் பார்க்கிற டிரெஸ் எல்லாம் வாங்கணும், அடிமையாக கூடாது. பொருட்கள் பார்க்கிற பொருள் எல்லாம் இது எனக்கு வெரைட்டியா வேணும், விதவிதமா வேணும், அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், புதுசு புதுசா வாங்கிட்டே இருக்கணும், கடையில் எது லேட்டஸ்டா வருது வாங்கிட்டே இருக்கணும். இப்படி அடிமைத்தனமாக கூடாது. ஒரு பொருட்களுக்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது, பணத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது, வேலைக்கு அடிமையா இருக்கக்கூடாது, மனுஷனுக்கு அடிமையா இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்திற்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது. ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம், ஆவிக்குரிய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். ஆண்டவர் புதிது புதிதா எனக்கு எதை எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதுல நான் அப்டேட் ஆகணுமே தவிர உலகத்தில் இருக்கிற பொருளுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. புதுசு புதுசா எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார், இன்னைக்கு ஒன்ன கற்றுக் கொடுக்கிறார், நாளைக்கு ஒன்று புதுசா கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுப்பார் வேதத்திலிருந்து. அதை தான் அப்டேட் பண்ணணும் என்னுடைய வாழ்க்கை, அதுக்கு தான் அப்டேட் ஆகணும். ஓ, இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார், இன்றைக்கு எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அதுலதான் நம்ம லைஃப் அப்டேட் ஆகணும். ஆனால் இன்னைக்கு நம்ம உலகத்தில் பொருட்களை அப்டேட் பண்றோம், நம்முடைய வேலையை அப்டேட் பண்றோம், நம்முடைய பிசினஸ் அப்டேட் பண்றோம், நம்மளுக்கு கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் லேட்டஸ்ட் நம்ம கிட்ட இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தில் தான் நமக்கு லேட்டஸ்ட் நமக்கு வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் எனக்கு முதல் இடம், வேற எதுவும் எனக்கு அடுத்ததுதான். ஆண்டவரோடு இணையாகவும் எதையும் வைக்க மாட்டேன், ஆண்டவருக்கு மேலாகவும் எதையும் நான் வைக்க மாட்டேன். இதுதான் ஒரு ஆவிக்குரியவனுடைய சரியான அர்ப்பணிப்பு. போன வாரத்தில் இதை குறித்து ஹைலைட் பண்ணி ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். நாம் மொத்தம் நாலு பேருடைய வாழ்க்கை போன வாரம் பார்க்க வேண்டும் என்று நினைத்து இருந்தேன். கர்த்தர் எனக்கு அந்த செய்தி நாலு பேரை குறித்து கர்த்தர் பேசுவதற்கு கொடுத்தார். ஆனால் ரெண்டு காரியத்தை பேசுவதற்குள்வதாகவே டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனாலே கர்த்தர் கொடுத்த செய்தியை கொடுத்தே ஆக வேண்டும். ஆகையினாலே அதை இந்த வாரத்திற்கு அதை மாற்றினேன். போன வாரத்திலே நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் கர்த்தர் பொறுத்திருந்த பிள்ளையை கொடுத்தார். அவன் 75 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்க பண்ணுவேன். அவனுக்கு 75 வயதாக இருக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை அவனுக்கு கிடைக்கும் பொழுது அவனுக்கு 100 வயதாக இருந்தது. 25 வருடங்கள் காத்திருந்து பெற்ற பிள்ளை, 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் காத்திருந்த அந்த பெற்ற பிள்ளையை ஆண்டவர் உடனே கேட்கிறார். அந்த பிள்ளையை உன் நேசகுமாரன், உன் ஏக சுதன், அவன் எனக்கு என்று நீ பலியிடுனார். 25 வருடம் காத்திருந்து பெற்ற அந்த பிள்ளையை நீ நேசிக்கிறியா? அதை விட என்ன அதிகமா நேசிக்கிறியான்னு கர்த்தர் ஒரு டெஸ்ட் பண்ணார். உனக்கு அவன் நேசகுமார் ஆண்டவரே சர்டிஃபை பண்ணிட்டாரு, அவன் நேசகுமார், நீ அவன் ரொம்ப நேசிக்கிற, கரெக்ட். அவன் உனக்கு நேசகுமாரன் ஆண்டவர் சொன்ன நேசகுமாரன் என்ன, நீ அவனை ரொம்ப நேசிக்கிற, கரெக்ட். நீ ரொம்ப மகனை நேசிக்கிற, தப்பு இல்லை. ஆனால் அந்த மகனை நீ நேசிக்கிறதை விட என்ன அதிகமா நேசிக்கிறையா, அதுதான் கர்த்தர் வச்ச கேள்வி. அவன் ப்ரூவ் பண்ணான், அந்த மகனை பலி செலுத்துவதற்கு கொண்டு சென்றான், பலிபீடத்தை கட்டினான், பிள்ளையை தூக்கி மேலே வைத்தான், கத்தியை எடுத்தான் வெட்டுவதற்கு. ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். அதன் பிறகு சொன்னார், நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடியால் உனக்குள் பூமியில் இருக்கிற சகல வம்சங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ ஒரு மனுஷன் இவ்வளவு தூரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், அதற்கு காரணம் என்ன? தேவ பயம். நமக்கு தேவ பயம் என்று ஒன்று எப்பொழுதும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தா நம்ம லைஃப்ல ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவோம். ஒருத்தன் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மறுக்கிறான் என்றால் கீழ்ப்படிய முடியலன்னா அதோடைய ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்குரிய பயம் அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் கர்த்தருக்கு பயந்தான்னா அவன் கண்டிப்பா கீழ்ப்படிவான், எனக்கும் கீழ்ப்படிவான். கர்த்தருக்கு பயப்படாதவன் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். இது அடையாளம். என்னால கர்த்தருடைய வார்த்தை இருக்கனா எனக்கு கீழ்ப்படிய முடியல அப்படி நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க சொல்றீங்கன்னா வேற ஒன்னும் ரீசன் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் உங்களால் கீழ்ப்படிய முடியல. கர்த்தருக்கு பயந்தால் எதற்கும் கீழ்ப்படிய முடியும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு அவ்வளவு ஸ்பெஷல் ஆபிரகாமுக்கு இருந்ததுனாலதான் அதை செய்ய முடிந்தது. இரண்டாவது, அண்ணாளை குறித்து பார்த்தோம். அண்ணாளுடைய வாழ்க்கையிலும் நீண்டகாலம் அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு அவள் தேவ சமூகத்திலே ஒரு நாள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அதை உமக்கே நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை செய்தாள். அதே போல கர்த்தர் அவள் கேட்டது போலவே ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த பிள்ளை குழந்தையா இருக்கும் பொழுதே பிள்ளையை பால் மறக்க பண்ணின பின்பு அவள் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் விட்டு விட்டாள். அதை விடும்பொழுது அவள் சொல்லுகிறாள், இந்த பிள்ளையை கர்த்தருக்காக கேட்டேன். அவள் அழகா சொல்றாள், இந்த பிள்ளையை கர்த்தருக்காக கேட்டபடியினால் இப்பொழுது அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்றே கொடுக்கிறேன். நான் அவள் கேட்டதே கர்த்தருக்காக தான் கேட்டான். அந்த சின்ன குழந்தையை, இந்த சின்ன பிள்ளையை, நீண்டகாலம் பிள்ளை இல்லாத இருந்த பெற்ற அந்த பிள்ளையை எப்படி அவளால் கொண்டு போய் கர்த்தருக்கு விட முடிச்சது? அவளுக்கு ஒண்ணு தெரியும், இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு சேனல் தான் நான், ஆனால் இந்த பிள்ளையை எனக்குள் உருவாக்கினவர் கர்த்தர். பெற்றெடுத்த என்னை பார்க்கிலும் இந்த பிள்ளையை எனக்குள் உருவாக்கின கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்தால் அந்த பிள்ளையை அவர் பெட்டரா வளர்த்து கொடுப்பார். அவர் மேல் நம்பிக்கை. நான் என் பிள்ளையை வளர்க்கிறதை விட, நான் பெற்றெடுத்து இந்த பிள்ளையை நான் வளர்க்கிறதை விட, இந்த பிள்ளையை உருவாக்கினவருக்கு அந்த பிள்ளையை பெட்டராய் வளர்க்க முடியும், அவரால் வளர்த்து கொண்டு வர முடியும். அவரை நம்பினான், டோட்டல் அவரை நம்பினான், ஆண்டவரை டோட்டலா டிபெண்ட் பண்ணான். என்னை விட என் ஆண்டவர் என் பிள்ளையை பெட்டரா வளர்க்க முடியும். அந்த நம்பிக்கை அவளுக்கு இருந்ததுனாலதான் கொண்டு போய் தைரியமாய் தேவாலயத்தில் விட்டாள். ஒன்னு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் எதையுமே உங்கள் சொந்த காரியம் என்று எதையுமே உங்கள் சைட்ல பொசசிவா இருக்காதீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு இருக்கணும். சில விஷயத்தை நம்ம என்ன செய்யறோம், விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறோம். இது நான் தான் செய்வேன் அப்படிங்கிறோம். நான் தான் செய்வேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு பிரச்சனை. எல்லாத்தையும் நம்ம ஆண்டவர்கள் ஒப்புக்கொண்டு இரவு கூட நான் சொல்லிட்டு நான் டென்னிஸ் குருசலோட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்ப பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னேன், ஏன் இன்றைக்கு குடும்பத்திலே பிரச்சனைகள், குடும்பத்திலே போராட்டங்கள், குடும்ப வாழ்க்கை அநேகருக்கு ஃபெயிலியர் ஆகுது, குடும்ப வாழ்க்கை கடைசியிலேயே ஒரு விவாகரத்து போன்ற காரியத்தில் போய் முடியுது, ஏன் ஃபெயிலியர் ஆகுது, ஏன் குடும்பம் பிரிந்து போகிறது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு காரியத்தை நான் சொன்னேன், ஏன் இப்படி நடக்குதுன்னா ஒரே ரீசன், ஆண்டவர் சொன்னார் ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் சொன்னார். இது அவருடைய வேலை. அவருடைய வேலையை நம்ம கையில் எடுக்கும் போது தான் பிரச்சனை வரும். ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அவர் சொன்னார், அவர்கிட்ட விட்டுட்டு அது அழகாக நடக்கும். இல்ல இல்ல, என் பையனுக்கு நான் தான் பொண்ணு பார்ப்பேன், என் மகளுக்கு நான் தான் மாப்பிள்ளை பார்ப்பேன், நமக்குன்னு ஒரு செட்டப் ஏற்படுத்திட்டு நமக்குன்னு ஒரு காரியத்தில் ஆண்டவர் செய்ய வேண்டியவளை நம்ம கையில் எடுத்தோம்னா உருப்பிடாம போயிடும். அங்கதான் பிரச்சனையே வரும். ஆண்டவரை நம்பி ஒப்பு கொடுக்கணும். அதான் ஏன் ஃபெயிலியர் வருதுன்னா இதான் ரீசன். ஆண்டவருடைய வேலையை அவர் செய்ய விட்டு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம், நமக்குன்னு ஒரு செட்டப், நமக்குன்னு ஒரு காரியம், இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம், இதுக்கு ஆண்டவர் இழுக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆண்டவர் இழுக்க பார்க்கிறோம். அங்கதான் ஃபெயிலியர் வரும். ஆண்டவரை நம்பி கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியமான விஷயமோ அந்த விஷயத்துல நம்மளை விட ஆண்டவரால் பெட்டரா செய்ய முடியும் என்று நமக்கு நம்பதனும். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை விட நான் தான் கரெக்டா செய்வேன், அவரை நம்பி கொடுத்தா அவர் ஏதாவது கொலாப்ஸ் பண்ணிட்டாரு என்ன பண்றது, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அவரை நம்பி கொடுத்து ஏதாவது ஆகி போச்சுன்னா அவர் சரியா செய்வாரா, செய்ய தெரியுமா, செய்ய முடியுமா அவருக்கு, நான் நல்லா செய்வனே. ஆண்டவரை விட உங்களை நீங்கள் நம்பினால் அங்கதான் ஃபெயிலியர் ஆயிடும். நம்முடைய திறமை, ஞானம், அனுபவம், சாதுரியம் இதை நம்ம ஆண்டவரை பார்க்கலாம் அதிகமாய் எங்க நம்புறீங்களோ அங்க ஃபெயிலியர் வந்துடும், பிரச்சனை வந்துடும். தைரியமாய் விட்டுக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் அன்னைக்கு அன்னாள் செஞ்சார். தைரியமா நம்பி கொடுத்தார். அதே போல அந்த பிள்ளை வளரும் பொழுது பெற்றோரால் வளர்க்கப்பட்ட அந்த ஏலியின் பிள்ளைகளை பார்க்கினும் கர்த்தரால் வளர்க்கப்பட்ட இந்த சாமுவேல் கர்த்தருக்கு உகந்தவனாயிருந்தான். அவன் கர்த்தருக்கு என்று வளர்ந்தான். சிறு வயதிலிருந்தே பக்தியாய் வளர்ந்தான். அந்த ஒரு பிள்ளை அவன் கொடுத்ததுனாலே கர்த்தர் அவளுக்கு மேலும் 5 பிள்ளைகளை கொடுத்தார், ஆசீர்வதிச்சார். அப்போ நீண்டகாலம் காத்திருந்து பெற்ற அந்த குழந்தையை அன்னாள் கர்த்தருக்கு என்று கொடுத்து கர்த்தர் அதை பார்க்கிற மேலானவர் என்பதை நிரூபித்தாள். இப்ப மூணாவது, அதே போல நீண்டகாலம் குழந்தை இல்லாமல் பெற்று அதை ஆண்டவருக்கு கொடுத்த மூன்றாவது நபர் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:5-6 இரண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
யூதய தேசத்தின் ராஜாவாகிய ஏரோது நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத்.
அவர்கள் இருவரும்
கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும்
நியமங்களின்படியேயும்
குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக
நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து
மலடியாயிருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாகவும் இருந்தார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது எலிசபெத்து, சகரியா, இந்த சகரியா ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தருக்கு ஆசாரியன். இந்த சகரியா எலிசபெத்து இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை வேதத்திலே இப்படிப்பட்ட ஒரு தம்பதி உலக பைபிள்ல யாருமே கிடையாது. பெஸ்ட் கப்பிள் இந்த பைபிள்னு அவங்களை சொல்லலாம், அப்படிப்பட்டவங்க. ஏன்னா பைபிள்ல சிறந்த தெய்வ மனுஷர்கள் இருந்திருக்கிறாங்க. யோபு பாத்தீங்கன்னா அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் தான் பெஸ்ட். அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னாரு. அவன் தான் பெஸ்ட். ஆனா அவன் மனைவி பாருங்க, உதவாதவர், பிசாசுக்கு அவன் அடிமையா இருந்தான். அவன் அவ்வளவு சிறந்தவன், ஆனா அவனுடைய மனைவி அடிப்படை ஆவிக்குரிய வாழ்க்கை கூட இல்லை அவளுக்கு. நோவா நீதிமான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் மனைவி பத்தி ஒரு வார்த்தை கூட பைபிள்ல கிடையாது. அவளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி ஒண்ணுமே கிடையாது பைபிள்ல. ஏனோக்கு தேவனோடு நடந்து கொண்டிருந்தான், 300 வருஷம் தேவனோடு நடந்தான். அவன் மனைவி பத்தி ஒரு வார்த்தை கூட பைபிள்ல கிடையாது. சில நல்ல நீதிமான்களாக இருந்திருக்கிறாங்க, ஆனால் அவனுடைய குடும்பத்தார் பார்க்கும் பொழுது நல்ல நிலைமையில் கிடையாது. ஆனால் இந்த சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்தாங்க. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தங்கள் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். இந்த மாதிரி ஒரு சாட்சி எந்த ஒரு கணவன் மனைவிக்கும் பைபிள்ல கிடையாது. ஹோல் பைபிள்ல இந்த மாதிரி சாட்சி வாங்கினவங்க யாருமே கிடையாது.
வேத புத்தகத்தை திறந்து வைத்து இந்த வசனத்துக்கு முன்பாக சகரியாவே நீ குற்றவாளி அவனை சொல்ல முடியாது. வேத வசனத்தை காண்பித்து எலிசபெத்தே இந்த வசனத்துக்கு முன்பாக நீ சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஹோல் பைபிள் அப்படியே தங்கள் வாழ்க்கையாக வைத்திருந்தார்கள். வசனத்தின்படியே வாழ்க்கை, அவ்வளவு அருமையான வாழ்க்கை. என்னைக்குமே இதற்கெல்லாம் கத்தர் ஹானர் பண்ணுவார், சில டைம் லேட்டா ஹானர் பண்ணுவார், ஆனா பெஸ்டா அவர்ல ஹானர் பண்ணுவார். ஆண்டவருக்கென்று நீங்க மட்டும் நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு கணம் உங்கள் வாழ்க்கையில கிடைக்காமல் போகாது. நான் சொல்றேன், எழுதி கொடுங்க. ஆண்டவருக்கென்று நீங்க வைராட்சியமாய் அவரை கனப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா அதற்குரிய கனம் மகிமை, ஒருவேளை இன்னைக்கு ஒருவேளை எல்லாரும் உங்களை பைத்தியகாரன் சொல்லலாம், வாழ தெரியாதவன் சொல்லலாம், ஆனால் பிற்காலத்தில் என்றைக்குமே சொல்ற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை ஒரு நாள் கனப்படுத்தாமல் விடவே மாட்டார். அதுல கண்டிப்பா நான் சொல்றேன், ஆண்டவரை கனப்படுத்தி அவருக்கென்று வைராக்கியமாய் உண்மையாய் நேர்மையாய் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவன் ஒருவேளை தற்காலத்தில் வேண்டாம், அநேகருக்கு முன்பாக பரியாசக்காரன பரியாசமான ஒரு நிலைமையில் காணப்படலாம். அநேகரது நேரத்தில் கூட என்ன ஆண்டவர் ஆண்டவர் ஓடுறான், நம்மளை பார்த்து கேவலமாய் பேசலாம், நிந்திக்கலாம், ஆனால் கண்டிப்பா சொல்றேன் ஒரு நாள் வரும், அந்த நாளில் அந்த நபரை கண்டிப்பாய் கர்த்தர் உயர்த்தாமல் விடமாட்டார், கனப்படுத்தாமல் விடமாட்டார், அவங்களை ஸ்பெஷலா கர்த்தர் பிளஸ் பண்ணாமல் விடவே மாட்டார். அது அந்த ஆசீர்வாதம் அவங்களோடு மட்டும் போகாது, அந்த சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாய் கடந்து போகும். இது கண்டிப்பாய் வேதத்தில் இருக்கிற சாட்சி. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பக்தியானவங்க, வேத வசனத்தின்படி வாழ்ந்தாங்க, உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவன் இந்த சகரியா, அவனுடைய மனைவியும் உத்தமமாய் கர்த்தருக்காக வாழ்ந்தவள். ஆனா அவங்களுக்கு பிள்ளையே இல்லை, பிள்ளையே இல்லை. யார் யாருக்கோ பிள்ளை பிறகுது, ஆனா இவளுக்கு பிள்ளை இல்லை. எத்தனையோ ஆசாரியர்கள் பைபிள் இருந்தாங்க, ஏலி அவன் கர்த்தருடைய வழியில சரியா இல்லை, அவனுக்கெல்லாம் பிள்ளைகள் இருந்துச்சு, அவன் ஒரு ஆசாரியன் தான். ஆனா இந்த சகரியா எலிசபெத் இவ்வளவு தேவ பக்தி உள்ளவர்கள், இவளுக்கு பிள்ளை இல்லை. கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தவங்க, இவங்களை யாரையாவது ஆசீர்வதிச்சா அப்படியே நடக்கும். இவன் ஆசாரியனா இருக்கிற அந்த சூழ்நிலையில் யாராவது குழந்தையில இருந்து வந்தா கூட அவன் ஆசீர்வச்சா அவளுக்கு குழந்தை பிறந்துடும். ஆனா இவனுக்கு குழந்தை பிறக்கல. எல்லாரும் கேட்டிருப்பாங்க, என்னப்பா நீ இவ்வளவு பக்தியா வாழ்ந்துட்டு இருக்கிற, இவ்வளவு உண்மையா இருக்கிற, இவ்வளவு நேர்மையா இருக்கிற, ஆசாரியன் இருக்கிற எத்தனை பேர் ஆவிக்கு ஆலயத்தில் வருகிற காரியங்களை கொள்ளையடிக்கிறாங்க, எப்படி எல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ என்னப்பா இவ்வளவு உண்மையா இருக்கிற, இவ்வளவு நேர்மையா இருக்கிற, நீ இவ்வளவு நேர்மையா இருந்த என்ன பிரயோஜனம், உனக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே, உன் ஆண்டவன் உனக்கு ஒரு குழந்தை கூட கொடுக்கலையே சொல்லியிருப்பாங்க. நீ இவ்வளவு உண்மையா வாழ்ந்த என்ன பிரயோஜனம், உனக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கலையே, எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, உனக்கு ஒரு குழந்தை கூட இல்லையேப்பா, உன் ஆண்டவனுக்கு ஒரு குழந்தை கூட கொடுக்கலையே, வாழ்க்கையெல்லாம் பரியாசமா இருந்திருக்கும், எல்லாரும் அவனை பரியாசம் பண்ணியிருப்பாங்க, எலிசபெத்தை எல்லாரும் அவமதிச்சிருப்பாங்க, கேவலமா பேசியிருப்பாங்க, என்ன பக்தியா வாழ்ந்த என்ன பிரயோஜனம், உனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே. இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த மட்டிலே சந்ததி இல்லாமல் இருப்பது என்பது ஒரு சாபத்தின் அடையாளம். அதனாலதான் பார்க்கும்பொழுது சாராள் பிள்ளை இல்லைன்னு உடனே ஆகாரை தன் கணவனுக்கு மனைவியாக கொடுத்து அப்படியாக ஒரு பிள்ளை வேணும் நினைக்கிறார், சந்ததிக்காக அவ்வளவு நினைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சகரியாவும் எலிசபெத்திற்கும் பிள்ளை இல்லை என்பது பெரிய அவமானம், வேதனை, ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அவர்கள் தங்கள் தேவ பக்தியை விட்டுக் கொடுக்கவில்லை. எத்தனை நிந்தனை வந்தாலும், எவ்வளவு அவமானம் வந்தாலும், எத்தனை பேர் என்ன ஏளனமாய் பேசினாலும், என் ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்கிற இந்த வைராக்கியத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம், கரெக்டா வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு அந்த பிள்ளை இல்லையே என்ற ஏக்கம் அவங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருந்துச்சு. அவங்க ஊழியம் செஞ்சதுனால பிள்ளையை வேணாம்னு நினைச்சாங்களா, கிடையவே கிடையாது. ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு குழந்தை வேணும்னு அவங்க தொடர்ந்து கத்திரத்துல ஜெபிச்சாங்க. எங்க
போட்டிருக்குன்னு கேக்குறீங்களா இருக்குது பதிமூணாம் வசனத்தை வாசிப்போம் அந்த முதல் அதிகாரத்தில் பதிமூணாம் வசனம் தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது
உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் இங்கே தேவ தூதன் காப்ரியல் வந்து சொல்லுகிறான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா, இப்ப ஜெபிச்ச ஜெபம் கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது இவர்கள் ரெண்டு பேருமே வயது சென்றவர்கள் ஆகிவிட்டாங்க. இனி குழந்தை பிறக்கின்ற காலம் எல்லாம் கடந்து நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. அதனாலே இவங்க இந்த நேரத்தில் ஒன்னு சகரியா ஜெபிக்கல. இவன் சின்ன வயசா இருக்கும்போது திருமணமாகி குழந்தை பிறக்கக்கூடிய அந்த காலத்தில எல்லாம் தொடர்ந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பிள்ளையை தாரும், ஒரு பிள்ளையை தாரும், எங்களுக்கு ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே, தொடர்ந்து ஜெபிச்சிருக்கிறாங்க.
ஆனால் காலம் கடந்து போனது, குழந்தை பிறக்கக்கூடிய காலம் எல்லாம் கடந்து போய்விட்டது. கடைசி வரைக்கும் குழந்தைய பிறக்காமலே போய்விட்டது.
அதன் பிறகு அவங்க ஜெபிக்க நிறுத்திருப்பாங்க. சரி, இனி ஜெபிச்சு இனி ஜெபிக்கிற அர்த்தம் கிடையாது, ஜெபிக்கிறதை விட்டுட்டு இருப்பாங்க. இனி நமக்கு குழந்தை பிறக்காது, நமக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சு விட்டுருப்பாங்க.
ஜெபிக்கிறத விட்டாச்சு. இவங்க ஜெபிக்கிறத விட்டாலும் ஏற்கனவே செய்த ஜெபம் எல்லாம் தேவ சமூகத்தில் கணக்கில் இருக்கிறது. ஒரு சொல்ற, நம்ம நீதிமானாய் நம்ம வாழ்கிறோம், கர்த்தருக்கு என்று வாழ்கிறோம்னா உங்க ஜெபத்தை நீங்க கூட மறந்துருப்பீங்க, உங்க ஜெபத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். நீங்க செய்யற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருப்பார். நீங்க கூட இப்படி எல்லாம் நம்ம ஜெபிச்சமா மறந்துட்டு இருப்போம், இப்படி எல்லாம் கர்த்தரை கேட்டமா மறந்துட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன 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 ஜெபத்தை கூட, நீங்க செய்த எல்லா ஜெபத்தையும் அவர் பத்திரமாய் கணக்கில் அவர் வச்சிருப்பார். ஏற்ற நேரத்திலே ஒன்னொன்னா கர்த்தர் பதில் கொடுப்பார், தகுந்த நேரத்தில் கரெக்டா பதில் கொடுத்துட்டு வருவார். எந்த ஒரு ஜபத்தையும் கர்த்தர் அசட்டை பண்ண மாட்டார். ஏன்னா நம்ம நீதிமானா இருக்கிறோம், கர்த்தருக்கு என்று வாழ்கிறோம், அவரை முதல் ஸ்தானத்தில் வச்சு நடக்கிறோம். கண்டிப்பாக அத்தனை ஜபத்திற்கும் பதில் வந்தே தீரும், வராமல் இருக்காது. சிலது தாமதமாயிரும், அந்தந்த நேரத்தில் அதை ரிலீஸ் பண்ணுவார். ஒட்டு மொத்தமா அப்படியே கேட்டவனை ரிலீஸ் பண்ண மாட்டாரு. எதை எதை எப்பப்ப கொடுக்கணும் அந்தந்த நேரத்தில் கரெக்டா ஒண்ணுனா ரிலீஸ் பண்ணுவார். அவங்களுடைய வாழ்க்கை முடிவதற்குள்ளாக அத்தனை ஜபத்துக்கான பதிலையும் கர்த்தர் ரிலீஸ் பண்ணிடுவார். அதான் உண்மை. இவர்கள் ஜெபிச்சாங்க ஜெபிச்சாங்க ஜெபிச்சாங்க, பதிலே வரல. ஜெபத்திற்கு வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்த காலமும் முடிந்து விட்டது, ஆனால் ஜெபத்துக்கு பதில் வரல. இனி ஜெபிக்கிறத நிறுத்தியாச்சு. சரி, நமக்கு கொடுத்தது அவ்வளவுதான், ஆண்டவர் நமக்கு நியமித்தது அவ்வளவுதான் என்று சொல்லி ஜெபிக்க நிறுத்திட்டாங்க. ஆனால் திடீர் என்று கேப்ரியல் வந்து நிற்கிறான். சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பழைய ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டு வச்சிருக்கார். உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இதை கேட்கும்போது அவனுக்கு நம்பிக்கை இல்லை. தொடர்ந்து வாசிப்போம் அடுத்த வசனம் 14 இருந்து.
உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால்
நிரப்பப்பட்டிருப்பான்.
அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில்
அநேகரை
அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை
பிள்ளைகளிடத்திற்கும்
கீழ்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி
உத்தமமான ஜனத்தை
கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய்
அவனுக்கு முன்னே நடப்பான் என்றான்.
அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி,
இதை நான் எதினால் அழிவேன்,
நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான்.
இவன் நம்பிக்கையெல்லாம் போய்விட்ட சூழ்நிலை. இனி ஜெபிக்கிற அர்த்தம் இல்லை என்று சொல்லி எல்லாம் காலம் கடந்து விட்டிருந்தது என்று நினைத்த ஒரு நிலைமையில் இருக்கும்போதுதான் இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த தேவதூதன் மூலமாக பதில செய்தி அனுப்புறார். இந்த குழந்தையை குறித்து, அவன் செய்ய போகிற ஊழியத்தை குறித்து, அந்த பிள்ளையை குறித்த தேவ திட்டத்தை கரெக்டா கர்த்தர் முற்றிலும் அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். இந்த பிள்ளையின் வாழ்க்கை, அவனுடைய ஊழியத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இந்த யோவான் ஸ்தானகனை குறித்து கர்த்தர் எனக்கு சொல்லுகிறதை அந்தந்த நேரத்தில் நான் சபைக்கு கொடுப்பேன். உள்ளத்தை ரொம்ப கவர்ந்த ஒரு கேரக்டர் இந்த யோவான் ஸ்தானகனுடைய கேரக்டர். இந்த கடைசி காலத்திலே சபைக்கு மிகவும் தேவையான ஒரு சப்ஜெக்ட் யோவான் ஸ்நானனுடைய சப்ஜெக்ட். இது சபைக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று உள்ளத்திலே கர்த்தர் ரொம்ப பாரத்தை கொடுத்திருக்கிறார். இது யோவான் ஸ்நானனுடைய ஹோல் லைஃப் ஸ்டடி பண்ணணுன்றதுக்கு என் உள்ளத்திலே கர்த்தர் ரொம்ப பாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சொல்ல சொல்ல எந்தெந்த இடத்துல எப்ப கொடுக்கிறாரோ அதை சபைக்கு கண்டிப்பாய் கர்த்தர் கொடுப்பார். நான் அதை முற்றிலும் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு முக்கியமான வாழ்க்கை இன்னைக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு டிராப் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யோவான்ஸ்னுடைய வாழ்க்கையில ஒரு டிராப் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவ்வளவு முக்கியமான வாழ்க்கை. இந்த பிள்ளை ஸ்பெஷலான ஒரு பிள்ளை.
பைபிள்லயே ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ்ல அபிஷேகம் பெற்றது யார் அப்படின்னா யோவான் ஸ்நானகன்.
தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இயேசு கிறிஸ்துவே 30 வயசுல தாங்க அபிஷேகம் பெற்றார். தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவே 30 வயசுல அவருக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டுச்சு.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிலர் மேல் அபிஷேகம் வந்தது. அவர்களுக்கு கர்த்தர் அவர்களை ஊழியத்தில் அழைத்து அந்த காலகட்டத்தில் அபிஷேகம் வந்தது. மோசேக்கு 80 வயசுல தான் கர்த்தருடைய ஆவியானவர் மேல வந்து அவனை நடத்தினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம். ஆனால் தன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன் என்கிற ஒரு சாட்சி ஹோல் பைபிள்ல யோவான் ஸ்நானகனுக்கு மட்டும்தான். பிறக்கிறதற்கு முன்பதாகவே அபிஷேகம் பெற்ற ஒரே நபர் பைபிள்ல யோவான் ஸ்நானகன் மட்டும்தான். என்ன ஒரு வாழ்க்கை! அவனை பிறக்கிறதுக்கு முன்னாலே அவனை டோட்டலா பிரிப்பேர் பண்ணி கர்த்தர் உலகத்தில் பிறக்க வைக்கிறார். ஒரு ஸ்பெஷலான வாழ்க்கை இவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை குறித்து இந்த இடத்துல விவரமாக சொல்லப்படுகிறது. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்புவான், நீதிமான்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புவான், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு என்று ஆயத்தப்படுத்துவான். அவன் எலியாவின் ஆவியும் அபிஷேக ஆவியின் பலனும் உள்ளவனாய் அவன் கர்த்தருக்கு முன்பாய் நடப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அற்புதமான ஒரு குழந்தை, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு உன்னதமான ஊழியத்தை கொண்டிருக்கிற ஒரு குழந்தை. இந்த குழந்தை அவருடைய நீண்டகாலம் குழந்தை இல்லாமல் இருந்து வயது சென்றவர்களாக இருந்து இப்படி ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறக்க பொழுது இது அவங்களுக்கு ஒரு பிரஷியஸான ஒரு சைல்டு, ரொம்ப ஒரு விசேஷமான குழந்தை. இவ்வளவு காலம் அவளை மலடி மலடி என்று எல்லாரும் அவமானப்படுத்தி கொண்டிருந்த சூழ்நிலையில் கர்த்தர் இந்த அருமையான ஒரு குழந்தை கொடுத்தார். இந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பாக்கியம் அவர்களுக்கு இருந்ததே தவிர வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. பெறுகிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த குழந்தை வளர்ந்து வருகிறதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுக்கல. பிறக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் அவனை பிரிப்பேர் பண்ணிட்டார், அபிஷேகமே பண்ணிட்டார். அவன் பிறந்து சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே நான் சொல்றேன், அவனுடைய சுபாவம் டோட்டலா கர்த்தருக்கு என்று பிரிக்கப்பட்டதாக இருக்கும். ஒரு நபருடைய வாழ்க்கையில் அபிஷேகம் வரும்பொழுதுதான் அவன் வேறு மனுஷனாய் மாறுவான். நீங்க சவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்தார், அவன் வேறு மனுஷனானான்னு போட்டிருக்கும். ஒரு நபர் மேலே ஆவியானவர் வரும்பொழுதுதான் அவனுடைய இருதயம் மாறும், அவனுடைய வாழ்க்கை நிலைமையே மாறும். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆவியானவர்களுக்குள்ள வந்துட்டாரு. நான் நினைக்கிறேன் இவனுடைய வாழ்க்கை டோட்டலி அப்நார்மல் லைஃப். சின்ன பசங்களை மாதிரி இவன் ஓடி விளையாடி இருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து கூட சின்ன பையனா இருக்கும்போது ஓடி விளையாடி இருப்பார். இயேசு கிறிஸ்து கூட சின்ன பையனா இருக்கும் பொழுது ஏறி குதிச்சு அங்க ஏறி குதிச்சு கீழே விழுந்து எல்லாம் பண்ணியிருப்பார். சாதாரண சின்ன பையனா தான் இருப்பார். ஏன்னா அவர் 30 வயதுல வரும்பொழுதுதான் அவருக்கு வந்து அந்த அனாயிட்டிங்க கொடுத்து கர்த்தர் ஊடியத்துக்கு பிரித்தெடுத்தார். ஆனால் அவரோட சின்ன வயசுல இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த பக்தியிலே கர்த்தர் வந்து வேதத்தை கற்றுக்கொள்வதற்கெல்லாம் அந்த வாஞ்சல் நடத்தினார். ஆனா சின்ன வயசுல இருக்கும் அந்த சின்ன சுபாவம், சின்ன வயசுக்குள்ள சுபாவம் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த விளையாட்டுத்தனம் நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் நான் யோவான் விஷயத்திலே என்னால் அப்படி கூட என்னால பார்க்க முடியல. சின்ன பசங்களுக்குரிய அந்த சுபாவங்கள் கூட மற்ற பிள்ளைகளுக்கு இருந்தது போல இவனுக்கு இருந்திருக்க வாய்ப்பில்லை. இன்னும் அதிகமான ஒரு அர்ப்பணிப்போடு அவனுடைய காரியம் இருந்திருக்கும். பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்றால் ஆவியானவர் அவன் பிறந்த முதல் நாளிலிருந்து அவனை நடத்த ஆரம்பித்திருக்கிறார். சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஆவியானவர் அவனை நடத்த ஆரம்பித்திருக்கிறார். இந்த பிள்ளை சின்ன வயதா இருக்கும் பொழுதே இவனுடைய வாழ்க்கை என்னவா இருந்தது? அதே லூக்காஸ் விசேஷத்திலே முதல் அதிகாரத்தில் 80ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த பிள்ளை வளர்ந்து
ஆவியிலே பலம் கொண்டு
இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான்.
இதாங்க லைஃப். புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு? அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வீட்டில் வளரல, வனாந்திரத்திலேயே வளர்ந்தான், வீட்டிலே வளரல, அப்பா அம்மாவுடைய செல்லத்தில் வளரல, அப்பா அம்மாவுடைய பராமரிப்பில் வளரல, அப்பா அம்முடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தில் வசதியில் அவன் வளரவே இல்லை. சின்ன பையனா இருக்கும் பொழுதே வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், வனாந்திரத்துக்கு போயிட்டான். நான் சொன்ன ஏசு கிறிஸ்து கூட அப்படி இல்லைன்னு நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? ஏசு கிறிஸ்து கூட சின்ன வயசிலிருந்து மரியாளால் வளர்க்கப்பட்டார், பெற்றோரால் அவர் வளர்க்கப்பட்டார். யோசேப்பு வளர்ப்பு தகப்பன், அவனால் வளர்க்கப்பட்டார், மரியாளால் வளர்க்கப்பட்டார். குடும்பத்தில் இருந்தார் இயேசு கிறிஸ்து. 30 வயது வரைக்கும் அவர் குடும்பத்தோடு இருந்தார், தாயோடு கூட இருந்தார், 4 தம்பிகளோடு இருந்தார், தங்கச்சிங்க இருந்தாங்க, ஃபேமிலி செட்டப்ல அவர் இருந்தார். அம்மா சமைச்சு போட்டிருப்பாங்க, அம்மாவுடைய சமைச்சு கொடுத்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு இருந்தார். ஒரு ஃபேமிலி செட்டப், வசதி, நல்ல வீடு, வசதி, நல்ல சாப்பாடு, வீட்டில் சமைச்சு கொடுக்கிற சாப்பாடு, வீடு, எல்லாமே செட்டப் இருந்துச்சு அவருக்கு 30 வயசு வரைக்கும். ஆனால் இந்த யோவானுக்கு ஒண்ணுமே கிடையாது, வீடு கிடையாது, அப்பா அம்மா சமைச்சு கொடுக்கிற சாப்பாடு கிடையாது, எந்த வசதி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. டோட்டலி கமிட்டட் டு காட், 100% கர்த்தருக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. சின்ன பசங்களா இருக்கும்போது விதவிதமா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனா இந்த பிள்ளைக்கு பெற்றோர் சமைச்சு கொடுத்து சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவரை பத்தி இன்னும் நீங்க தெரியணுமா? எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து வாசிங்க.
அந்நாட்களில்
யோவான்ஸ்தானன் யூதேயாவின் வனாந்திரத்திலே வந்து
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று
பிரசங்கம் பண்ணினான்.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்.
நல்லா பாருங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்,
அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில்
வார்க்கச்சையை கட்டிக்கொண்டிருந்தான்.
வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது.
புரியுதா? இப்ப உங்களுக்கு அவனுக்கு நல்ல டிரெஸ் கிடையாது. வீட்டில் வளர்ந்திருப்பானால் சகரியாவும் எலிசபெத்தும் விதவிதமா டிரெஸ் எடுத்து தைச்சு அவனுக்கு போட்டு அழகு பார்த்திருப்பாங்க. அவனுக்கு ஒரு நல்ல டிரெஸ் கிடையாது. காட்டிலேயே வனாந்திரத்திலேயே வளர்றான். ஒட்டகத்தினுடைய மயிரை எடுத்து அவனே பின்னி அவனே ஒரு ஆடையை உருவாக்கி அவனே அதை ஒரு உடையா உடுத்திட்டு இருந்தான். நல்ல டிரெஸ் அவனுக்கு கிடையாது. உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை போல அவனுக்கு உடுத்திக் கொள்வதற்கு டிரெஸ் கிடையாது. காட்டில் கிடைக்கிற ஒட்டகம் மயிருடைய வச்சுதான் அவன் டிரெஸ் அவனே உருவாக்கிக்கிட்டான். யோசிச்சு பாருங்க, அவன் எங்கேயோ காட்டுவாசியா ஊர்ல பிறந்தவன் தான், ஆனால் வனாந்திரத்தில் போய் அவளுக்கு ஒரு நல்ல டிரெஸ் கூட கிடையாது. ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் நல்ல டிரெஸ் பண்ணி இருக்கிறாங்க. அவனுடைய தகப்பனாகிய சகரியா ஆசாரிய வஸ்திரம், அருமையான வஸ்திரம்லாம் டிரெஸ் போட்டிருக்கிறான். ஆனால் இவனுக்கு ஒரு நல்ல துணி கூட கிடையாது. வனாந்திரத்தில் இருக்கிறான், அங்க கிடைக்கிறதான ஒட்டக மயிரை எடுத்து அதை வச்சு அவனை உருவாக்கி ஒரு டிரெஸ் போட்டுட்டுக்கிறான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு உணவாயிருந்தது. வெட்டுக்கிளி என்பதை நீங்க சொல்ற இந்த பூச்சி கிடையாது, இது ஒரு விதமான காய் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். வெட்டுக்கிடி அது ஒரு காய். இவனுக்கு யாரும் உணவு சமைத்து கொடுக்கிறது கிடையாது, திரவிதமாய் வேலைக்கு வெரைட்டியை சமைச்சு கொடுக்கிறது யாரும் கிடையாது. வனாந்திரத்தில் வாழ்ந்தவங்க சிலர் இருக்கிறாங்க, எலியா இதே போல வனாந்திரத்தில் இருந்தவன். ஆனா அவனுக்கு நல்ல சமைக்கப்பட்ட உணவு அரண்மனையிலிருந்து காகத்தின் மூலமாய் கத்தர் கொடுத்தார். ஒவ்வொரு நேரத்திலையும் காலையிலையும் சாயங்காலமும் இறைச்சியும் அப்பவும் அவனுக்கு தேடி வந்துச்சு. காகத்தின் மூலமாய். ஆனா இவனுக்கு அது கூட கிடையாது, அப்படி கூட கர்த்தர் அவனுக்கு பண்ணல. காட்டில் கிடைக்கிறதான அந்த காய், வெட்டுக்கிடின்னு சொல்லப்படுகிற அந்த காயை பறிச்சு சாப்பிடுறான். காட்டில் இருக்கிறதான மரங்களில் இருக்கிறதான அந்த தேன் கூட்டில் இருந்து பித்து அந்த தேனை குடிச்சுக்கிறான். இதுதான் அவனுக்கு உணவு. அவனுக்கு யாரும் சமைச்சு கொடுத்த உணவு எதுவுமே அவனுக்கு கிடையாது. கண்ணில் கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்றான், கிடைக்கிறத எடுத்து உடுத்திக்கிறான். நல்ல ட்ரெஸ் கிடையாது, சமைச்சு கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. இதுதான் அவன் வாழ்க்கை. எப்ப இருந்து? சின்ன பையனா இருக்கும் போதே. அவன் ஊருக்குள்ள வாழ்ந்ததே கிடையாது, நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டது கிடையாது, நல்ல ட்ரெஸ் உடுத்தினது கிடையாது. இதுதான் அவனுடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் அந்த பிள்ளை இருக்கிறது. இதெல்லாம் இந்த சகரிய எலிசபெத்துக்கு தெரியாதா? தெரியும். அப்பா வாப்பா, நாங்க உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணி தரோம், நான் உங்களுக்கு சாப்பாடு நான் உங்களுக்கு தரேன் சொல்லியிருப்பாங்க. பெற்றோருக்கு பிள்ளையின் மேல் பாசம் இருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளை சொல்லிட்டான், இல்லை இல்லை, நான் கர்த்தருக்குரியவன். இந்த பிள்ளை பிறக்கும் பொழுதே ஆண்டவர் அவருடைய பெற்றோரையும் ரெடி பண்ணிட்டார். நீங்க பாருங்க முதல் அதிகாரத்தில் பாருங்க, லூக்கா முதல் அதிகாரத்தில் 76 வசனத்திலிருந்து 79 வசனம் வரைக்கும் படிங்க. அப்ப அந்த இடத்துல சகரியாவை கர்த்தர் எப்படி ப்ரிப்பேர் பண்றாரு பாருங்க. லூக்கா முதல் அதிகாரம் 76 முதல் 79 வரைக்கும் படிப்போம்.
நீயோ பாலகனே,
இது யார் சொல்றேன்னா, சகரியா மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துறார், தகப்பன் மூலமாகவே தீர்க்க தரிசனம் வெளிப்படுது. நீயோ பாலகனே,
உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய்,
உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய்,
நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும்,
நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும்,
நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே,
நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே,
அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்,
அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்,
அவருக்கு முன்னாக நடந்து போவாய்,
அவருக்கு முன்பாக நடந்து போவாய், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு
வெளிச்சம் தரவும்,
நம்முடைய கால்களை சமாதான வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே
உன்னதத்திலிருந்து தோன்றிய
அருணோதயம்
நம்மை சந்தித்திருக்கிறது என்று
சகரியாவை அந்த பிள்ளையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டார். ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார், நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவாய். இந்த சகரியாவுக்கே கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். இந்த பெற்றோர் இந்த பிள்ளைக்கு பாசம் காட்டணும்னு நினைச்சாலும் அந்த பிள்ளை சொல்றான், என்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். சின்ன பையன் சொல்றான், என்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நான் ஊருக்குள்ள எல்லாருடைய சேர்ந்து எல்லாரை போல என்னால் வாழ முடியாது, என் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும், நான் எல்லாரும் போல வாழ முடியாது. அப்பா நல்ல ஒரு ட்ரெஸ் வேண்டாம், நான் ஊருக்குள்ள நான் வாழ முடியாது. வேட வேலைக்கு நான் சாப்பாடு தரேன், வேண்டாம், நான் ஊருக்குள்ள வாழ முடியாது. என் ஆண்டவர் மனாந்தரத்துக்கு போக சொல்லிட்டார். இந்த உலகத்தில் யாரோடும் நான் இணைஞ்சு சேர்ந்து எல்லாரும் போலவும் என்னால் வாழ முடியாது, என் வாழ்க்கை வித்தியாசமானது, எல்லாரும் போல நான் வாழ முடியாது, உங்களை போல வாழ முடியாது, என்னை சுத்தி இருக்கிறவங்கள போல என்னால் வாழ முடியாது. என்னை ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்து விட்டார், நான் எல்லாரும் போல வாழ முடியாது, எல்லாரும் போல நான் இருக்க முடியாது, எல்லாரும் போல நான் உடுத்த முடியாது, எல்லாரும் போல நான் சாப்பிட முடியாது, எல்லாரும் போல நான் நிற்க முடியாது. நான் ஆண்டவருக்குரியவன், நான் ஆண்டவருக்குரியவன். அந்த பிள்ளை அதையும் சொல்லுகிறது, என் அபிஷேகம் பெற்ற பிள்ளை அது. பெற்றோருக்கும் கர்த்தர் அதை வெளிப்படுத்திட்டார். அந்த பிள்ளை மேல் அந்த பெற்றோருக்கு பாசம் இருந்திருக்கும். ஐயோ பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசை இருந்திருக்கும், அந்த பிள்ளைக்கு விதவிதமான ட்ரெஸ் செஞ்சு கொடுக்கணுமே ஆசை இருந்திருக்கும். ஆனால் பெற்றோரையும் கர்த்தர் தடுத்துட்டார், இல்லை இந்த பிள்ளை எனக்கு வேணும், இந்த பிள்ளை எனக்கு வேண்டும், இந்த பிள்ளையை விட்டு விடு, மனாந்தரத்துக்கு அனுப்பிடு. அவன் கர்த்தருக்கு உன்னதமான தேவனுக்கு அவன் தீர்க்கதரிசி, அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன். அதனால் அவனை விட்டுவிடு. கர்த்தர் பெற்றோருக்கும் சொல்லிட்டார். தியாகத்தோடு அந்த பெற்றோர் ஆண்டவருக்கு முதல் ஸ்தானம் கொடுத்ததினாலே வயதான காலத்தில் பெற்றெடுத்த அந்த அருமையான பிள்ளையை, அந்த நல்ல பிள்ளையை கர்த்தருக்காக வனாந்தரத்தில் விட்டுக் கொடுத்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்களை கர்த்தரை முதல் ஸ்தானத்தில் வச்சிருந்தான். இப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களாக இருந்த இந்த சகரியா எலிசபெத்தினாலதான் இப்படிப்பட்ட ஒரு யோவானை அவர்களால் கர்த்தருக்கென்று கொடுக்க முடியும். இந்த சகரியாவும் எலிசபெத்தும் பக்தி இல்லாதவர்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த யோவானுக்கு ஒரு இடர்ல இருந்திருப்பாங்க. யோவான் வனாந்தரத்தில் போய் கர்த்தரோடு இருக்கிறதுக்கு இவங்க இடர்ல பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, மரியாள் பக்தி உள்ளவள் தான். ஆனா இந்த சகரியா எலிசபெத்தோட நான் கம்பேர் பண்ணும்போது மரியாளை நான் குறைத்து தான் மதிப்பிடுவேன். தெரியுமா? சகரியா எலிசபெத்தோடு நான் கம்பேர் பண்ணும்போது மரியாளை நான் குறைத்து தான் சொல்லுவேன். மரியாள் பக்தி உள்ளவள், இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தாள், உலக ரட்சகரை பெற்றெடுத்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்து எத்தனை இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது வெளியில் என்ன கூப்பிட்டு நின்றுந்தா, அவருக்கு இடல் பண்ணி கொண்டிருந்தாள் இந்த மரியாள். அவர் உள்ள பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பா, மாசல்ல மற்ற பிள்ளைங்களை கூட்டிக் கொண்டு வந்து வெளியே வான் டிஸ்டர்ப் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தா எத்தனையோ சந்தர்ப்பத்தில். ஆனால் இந்த சகரியாவும் எலிசபெத்தும் இந்த யோவானுக்கு எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணல. சின்ன வயதில் இருக்கும் பொழுதே அவன் ஆண்டவருக்குரியவன், இவன் ஆண்டவருக்குரியவன், இவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிறவன், இவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இவன் கர்த்தருக்காக வரணும், இவனுக்கு நாம் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது, அவன் வழியிலே அவன் போகட்டும், அவனுக்கு கர்த்தர் எந்த பாதையை நியமித்திருக்கிறாரோ அந்த பாதையில் போகட்டும் என்று கர்த்தரை முதல் ஸ்தானத்திலே வைத்து தங்களுக்கு அருமையான அந்த பிள்ளையை கர்த்தர் நிமித்தம் விட்டு கொடுத்தார்கள். காரணம், கர்த்தரை முதலிடத்தில் வச்சிருந்தார். இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஸ்பெஷலான விஷயமாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு நோக்கத்தை ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் பொழுது அதற்காக எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். ஆண்டவருக்காக எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம், ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். அது இல்லைன்னா நம்ம வேஸ்ட். அது அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். அருமையான பிள்ளை, தாயின் வயிற்றிருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. இந்த பிள்ளையை வளர்க்கிறதற்கான வாய்ப்பை அவங்களுக்கு கர்த்தர் பெற்றோருக்கு கொடுக்கவே இல்லை. அந்த பிள்ளையை குறித்து அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க, என்ன உங்க பையன் ஏதோ காட்டுவாசி மாதிரி ஏதோ உடுத்திட்டு இருக்கிறான், வனாந்திரத்தில் இருக்கிறானே, பெற்றோருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனாலோ இல்லை, பாசம் காட்ட முடியாது. ஆண்டவரின் மேல் பாசம் வைத்த இவர்களால் அந்த பிள்ளையின் மேல் பாசம் வைக்க முடியாது. ஆண்டவர் மேல் ஒரு அர்ப்பணிப்பை வைத்த இவர்களுக்கு அந்த பிள்ளையின் மேல் அர்ப்பணிப்பை காட்ட முடியாது. ஆண்டவரா பிள்ளையா, அவங்க ஆண்டவர் தான் நிரூபிச்சாங்க. அந்த பிள்ளையை கர்த்தர் கையில் விட்டுக் கொடுத்தார்கள். அந்த பிள்ளை கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிறவன். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் யோவான் ஒரு சாதாரணமானவன் அல்ல. அவனையும் நான் பார்க்கணும், அவருடைய பெற்றோரையும் பார்க்கணும். அவருடைய பெற்றோருடைய அர்ப்பணிப்பு தான் இப்படிப்பட்ட அற்புதமான பிள்ளை அவர்களுக்கு கொடுத்தது. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை முதல் ஸ்தானத்தில் நீங்கள் வைத்தால் உங்கள் கையிலே கர்த்தர் ஸ்பெஷலான காரியங்கள் எல்லாம் உங்க மூலமா கர்த்தர் செய்வார். ஆமென். எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள் அந்த அளவுக்கு உங்களை கொண்டு ஸ்பெஷலான விஷயங்களை கர்த்தர் செய்வார். ஸ்பெஷல் சைல்டு இது. பைபிள்லேயே எந்த ஒரு குழந்தையும் இல்லாத அளவுக்கு இது ஸ்பெஷல் சைல்டு. ஏன்? பெற்றோருடைய அர்ப்பணிப்பு தான் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கொடுத்துச்சு. ஏன் ஸ்பெஷல் சைல்டு தெரியுமா? உங்களுக்கு இன்னொரு காரியத்தை பைபிள காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த 11 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவே தன் வாயினாலே இவரை பத்தி என்ன பேசுறாரு பாருங்க. 11:7 வாசிக்கலாம்.
அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால் எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்?
மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ
மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள்,
மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள்
அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள்,
அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள்
அல்லவென்றால்,
அல்லவென்றால்
எதை பார்க்க போனீர்கள்,
எதை பார்க்க போனீர்கள்,
தீர்க்கதரிசியையோ,
தீர்க்கதரிசியையோ
ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும்,
தீர்க்கதரிசியை பார்க்கிலும்
மேன்மை உள்ளவனையே என்று,
மேன்மை உள்ளவனையே என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன்,
உங்களுக்கு சொல்லுகிறேன்
அது எப்படி எனில்,
அது எப்படி எனில்,
இதோ நான் என் தூதனை,
இதோ நான் என் தூதனை
உமக்கு முன்பாக அனுப்புகிறேன்,
உமக்கு முன்பாக அனுப்புகிறேன்,
அவன் உமக்கு முன்னே போய்,
அவன் உமக்கு முன்பே போய்
உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று,
உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று
எழுதிய வாக்கியத்தால்,
எழுதிய வாக்கியத்தால்
குறிக்கப்பட்டவன் இவன் தான்,
குறிக்கப்பட்டவன் இவன் தான்,
ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில்,
ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில்
யோவான் ஸ்நானனை பார்க்கிலும்,
யோவான் ஸ்நானனை பார்க்கிலும்
பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை,
போதும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. எங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறார் பாருங்க, யாரை பார்க்க போனீர்கள், எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள், வனாந்திரத்தில் யோவானை பார்த்து விட்டு வந்த ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், யாரை பார்க்க போனீங்க, எதை பார்க்க போனீங்க, அழகான மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா, அவங்க அரண்மனையில் இருப்பாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, இவன் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ண மாட்டான், யாரை பார்க்க போனீர்கள், எதை பார்க்க போனீங்க, தீர்க்கதரிசியா, இவனை நான் தீர்க்கதரிசின்னு சொல்ல மாட்டேன், அதை விட மேலானவன், என்ன ஒரு கமெண்ட் பாருங்க, தீர்க்கதரிசியா, யோவானை ஒரு தீர்க்கதரிசி லிஸ்ட்ல கூட கர்த்தர் வைக்கல, ஹி இஸ் பெட்டர் தன் ஏ ப்ராஃபட், அவன் தீர்க்கதரிசி விட மேலானவன், மோசே பெரிய தீர்க்கதரிசிங்கிறோம், எலியா பெரிய தீர்க்கதரிசிங்கிறோம், சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசிங்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த லிஸ்ட்ல யோவானை அதுக்கு மேல தூக்கி வச்சிட்டார், இவன் தீர்க்கதரிசி லிஸ்ட்ல கூட கிடையாது, அதை விட பெரியவன், அதை விட மேலானவன், இயேசு கிறிஸ்து தான் வாயினாலேயே சொல்லிட்டார், இவன் தீர்க்கதரிசி அல்ல அதைவிட பெரியவன். ஒரு தியாகம் உள்ள ஒரு பெற்றோர் கர்த்தரை முதல் ஸ்தானத்தில் வைக்கிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இதுதான், அவனுடைய பிள்ளை பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை, கர்த்தரை தன் வாழ்க்கையிலே முதலிடத்தில் வைக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஸ்பெஷல் பிளஸிங், இயேசு கிறிஸ்துவை சொல்லிட்டான், இவன் தீர்க்கதரிசி அல்ல அதை விட மேலானவர், எல்லாத்த விட உச்சமா சொன்னாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, ஒருத்தரும் கிடையாது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஹோல் ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபட்ஸ், தேவ மனுஷர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரிலையும் நம்பர் ஒன் யாருனா யோவான் ஸ்தானன் தான். நீங்க அடுத்த வசனத்தை அடுத்த பகுதி பார்த்தா உங்களுக்கு குழப்பம் ஆயிடும், அதனால அதையும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிற அதை பாலிக்கலும் பெரியவன் சொல்றாரு, அப்போ யோவான விட வேற என்ன அப்படின்னு நினைக்கலாம், அதுக்கு அது விளக்கமா நான் சேர்த்து சொல்றேன், யோவான் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் எல்லாரை பார்க்கிலும் பெரியவன், தீர்க்கதரிசி விட மேலானவன். இதை சொல்லிட்டு ஆண்டவர் கூடவே ஒன்று சொல்ற, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனை பார்க்கிலும் பெரியவன், யார் இந்த பரலோகத்தில் சின்னவன், யாரு, யோவான் தான் ஹையஸ்ட், அவன் தீர்க்கதரிசி விட பெட்டர்னு சொல்லிட்டு பரலோகத்தில் சின்னவனா இருக்கிறவன் அதை விட பெரியவன் ஒரு காரியத்தை சொல்றார், யார் இந்த சின்னவன், யார் இந்த பெரியவன், வேற யாரு இல்லைங்க, நம்ம தாங்க, நம்ம தான், பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் யோவானை பார்க்கிலும் பெரியவனாக, யோவானை தூக்கு தூக்கு தூக்குன்னு தூக்கிட்டு சடனா ஒரு இடத்துல நிக்க வச்சாரு, அதை விட இன்னொருத்தர் பெரிய ஒருத்தர் இருக்கிறான், யாரு இல்லை, நம்ம தான், ஏன் தெரியுமா, எப்படி இதை நம்ம சொல்றேன் தெரியுமா, பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் என்றால் யோவான் எல்லாருமே பழைய ஏற்பாட்டு காலத்தின் லிஸ்ட்ல வந்தவங்க, ஆனால் பரலோக ராஜ்யம் யாருக்குள்ள வருகிறது என்றால் ஒருவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஒருவன் பிறக்கிறானே அவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிறக்கிறான். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது,
மறுபடியும் பிறந்தவன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டவன், அவருடைய ரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டவன், அவன் யோவானை பார்க்கிலும் பெரியவர் என்று ஏன் வருகிறது என்றால், அவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பற்றி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவ பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்திற்குள் வந்துவிட்டான். யோவான் வரைக்கும் யாருமே தேவ பிள்ளைகள் என்ற ஸ்தானம் கிடையாது. தேவ ஊழியர்கள், தேவ மனுஷர்கள், தீர்க்கதரிசிகள், தீர்க்கதரிசியை பார்க்கலாம் மேலானவர்கள். ஆனா நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள். இன்னைக்கு கூட ரெண்டு சொல்ல வந்தது, ஒன்றுதான் சொல்லி முடிக்க போறேன், இதுக்கு டைம் முடியுது. இந்த யோவானை ஹையஸ்ட் லெவலுக்கு தூக்கி அதுக்கு மேல நம்மளை தூக்கி வச்சிட்டார். இப்ப யோவானுக்கும் நமக்கும் ஒரு கம்பாரிசன் நான் சொல்றேன், கடைசியா அவளை சொல்றேன். யோவான் சாதாரண மனுஷன் அல்ல, இவன் தீர்க்கதரிசியினால் முன் அறிவிக்கப்பட்டவன் இவன்தான் என்று இயேசு கிறிஸ்துவே சொன்னார். இவன் தீர்க்கதரிசியினால், பத்தாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40 அதிகாரத்தை நீங்க திறந்தீங்கன்னா இதை பார்க்கலாம். 3 வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், படிச்சு அதையும் படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:3 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்,
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள்,
அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும்,
நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும்,
பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு
சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு
கோணலானது செம்மையாகி கரடுமுரடானவை
சமமாக்கப்படும் என்றும்
கர்த்தருடைய மகிமை
வெளியரங்கமாகும்
மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும்
கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்றும்
வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று
என்று
பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம்
இந்த ஏசாயாவுக்கு உண்டாயிற்று. வனாந்தரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம், இதுதான் யோவான் சொன்னதை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. அதைத்தான் இயேசு கிறிஸ்து கோட் பண்ணார், தீர்க்க தரிசினால் முன்னறிவிக்கப்பட்டவர். சரி, இப்ப யோவான் தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேலானவன், தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்டவன். அவ்வளோ ஒரு டாப் லெவல்ல வச்சு பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிற மறுபடி பிறந்த நாம் அவனை விட பெரியவன் என்கிற ஒரு லெவல்ல நம்மளை வச்சிட்டாரு. எதிலே நாம் யோவானை பார்க்கிலும் பெரியவர்கள்? இந்த யோவானுடைய அர்ப்பணிப்பு என்ன, நம்ம அர்ப்பணிப்பு என்ன? யோவானுடைய வாஞ்சை என்ன, நம்முடைய வாஞ்சை என்ன? அவனுடைய பரிசுத்தம் என்ன, நம்ம பரிசுத்தம் என்ன? அவனுடைய வைராக்கியம் என்ன, நம்ம வைராக்கியம் என்ன? பக்கத்துல கூட போக முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையை. இவ்வளவு நேரம் யோவானுடைய வாழ்க்கையை ஜஸ்ட் ஒரு டிராப் உங்களுக்கு நான் காமிச்சேன். அவனுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த விதத்தில் அவனுக்கு நம்ம சமம்? கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம உலக ஆசை, உலக காரியங்கள், உலக சிநேகம், உலக ஆடம்பரம், இதுதான் நம்மளை நிறைச்சிருக்குது. ஆனால் அவனுக்கு உலகமே கிடையாது. டோட்டல் செப்பரேட்டட் லைஃப் அவனுக்கு. அவனோட கம்பேர் பண்ணும்போது நம்ம பக்கத்தில் கூட அவங்ககிட்ட போக முடியாது. அவ்வளவு ஒரு உன்னதமான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனா இயேசு கிறிஸ்து அவனோட பெரியவனையே நம்மளை சொல்லணும். யோவான் ஸ்தானகருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ரட்சகருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். அவன் என்ன செஞ்சான், அவனுடைய ஊழியத்தை பாருங்க. மத்தேய 3 வாங்க. நம்ம 4 வரைக்கும் ஏற்கனவே படித்தோம், 5 வசனத்தில் படிப்போம்.
அப்பொழுது
எருசலேம் நகரத்தாரும்
யூதய தேசத்தார் அனைவரும்
யோர்தானுக்கு
அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும்
அவனிடத்திற்கு போய்
தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் பரிசேயரிலும்
சதுசேயரிலும்
அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே
வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள
உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்
அப்படின்னு முடிச்சான். கொஞ்சம் பாருங்க, நான் ஃபுல்லா பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஃபுல்லா படிக்கிறதுக்கே டைம் இல்லை. அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சாலும் நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் எனக்கு டைம் இல்லை. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இவன் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணான். இந்த 3 அதிகாரத்தில் 2 வசனத்தில் பார்க்கும்பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கம் பண்ணான். ஜனங்க வந்தாங்க, பாவரிக்கப்பட்ட, ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன், ஜனங்க வந்தாங்க, அவன் வார்த்தையினால குத்தப்பட்டாங்க, பாவங்களை அறிக்கை செஞ்சாங்க, உண்மையா ஒப்பு கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். நடந்துச்சு. சிலர் மனம் திரும்பாமலேயே அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வந்த லைன்ல வந்து நின்னாங்க. ஆனா அவங்க மனம் திரும்பல. பார்த்தோடனே இவனுக்கு தெரியுது, சும்மா நானும் யோவான் ஸ்நானகிட்ட ஞானஸ்தானம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கலான்றதுக்கு அவர் கூட்டம் பின்னாடி வந்து நின்றுச்சு. மனம் திரும்பாமலே இவங்கள பார்த்தான், ஏய் மனம் திரும்பாம இங்க வந்து நிக்கிற லிஸ்ட்ல, நீ இந்த லைன்ல நிக்கிற விரியன் பாம்பு குட்டியே, நான் அவளை போட்டு வாங்க. மனம் திரும்பிட்டு அதுக்குரிய கனி உள்ள வாழ்க்கையோடு வந்து நில்லு. மனம் திரும்பாமல ஞானஸ்தானத்துக்கு வராத, விரட்டி அடிச்சான். இதை செஞ்சது பாருங்க, மனம் திரும்புதலை பிரசங்கித்தான், மனம் திரும்பினவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், மனம் திரும்பாதவர்களை கடிந்து கொண்டு பிரசங்கித்தான். இதான் செஞ்சான். மனம் திரும்புதலை பிரசங்கிச்சான், மனம் திரும்பவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், மனம் திரும்பாமதவங்களை கடிந்து கொண்டான். இந்த 3 காரியம் அப்படியே வைங்க. அப்படியே மத்தேய சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரத்துக்கு வருவோம். 28:18-20 3 வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது
இயேசு சமீபத்தில் வந்து
அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால்
நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும்
மனம் திரும்புதலுக்குரிய காரியத்தை பிரசங்கித்து சீஷராக்கி,
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்
அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும்
நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்லி முடிச்சிட்டார். யோவானுக்கு என்ன சொன்னார் அதே காரியத்தில் நமக்கு சொல்லியிருக்காரு. அவன் என்ன செஞ்சான் அதை தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவன் மனம் திரும்புதலை பிரசங்கித்தான், மனம் திரும்பினவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான், மனம் திரும்பாதவர்களை கடிந்து கொண்டான். அவனிடத்தில் எத்தனையோ பேர் மனம் திரும்பி வந்தவர்களுக்கு உபதேசம் பண்ணான். போர் சேவர் வந்தாங்க, என்ன செய்யணும், உங்களுக்கு கட்டளையிட்டதுக்கு மேலாக நீங்க எதுவும் வாங்காதீங்க. இப்படி அவங்க எல்லாருக்கும் உபதேசம் பண்ணான். இயேசு அதை தான் நமக்கு சொல்லியிருக்கிறார், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி மனம் திரும்ப பண்ணுங்க, மனம் திரும்பினவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, மனம் திரும்பாம வரவங்களை கடிந்து கொள்ளுங்க, மனம் திரும்பி வந்தவனுக்கு மேலும் சத்தியத்தை சொல்லி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி போதனை கொடுங்க. இதைத்தான் சொன்னார். யோவான் ஸ்நானங்களுக்கு என்ன காரியம் கட்டளையிடப்பட்டதோ இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் அதே காரியங்கள் தான் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் என்ன செய்தானோ அதே காரியத்தை தான் செய்யும்படி நமக்கும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன் தெரியுமா, நமக்கும் யோவானுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்ன லிங்க்? இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பதாக அவன் அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை செய்தான். நீங்களும் நானும் அவருடைய 2 வருகைக்கு முன்பதாக அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஊழியத்தை கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறார்.
உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஏற்படுத்தும்படி அவன் எலியாவின் ஆவியும் பலனும் உள்ளவனாய் அவருக்கு முன்பாக நடந்தான். இன்றைக்கும் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு நாம் வழியை ஆயத்தப்படுத்தும்படி நாமும் எலியாவின் ஆவியும் பலனும் உள்ளவனாய் கர்த்தருக்கு முன்பாய் நடக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவன் முதல் வருகைக்கு வழி ஆயத்தப்படுத்தினான், நம்ம இரண்டாம் வருகைக்கு வழி ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதல் வருகைக்கு வழி ஆயத்தப்படுத்தின பின்பு கிருபையின் காலம் தொடங்கினது. ஆனால் நம்முடைய ஊழியம் முடியும் பொழுது கிருபையின் வாசல் அடைபட போகிறது. யோவான் கிருபையின் வாசலை திறந்து வைத்தான், நம்ம கிருபையின் வாசலை மூடி போட போகிறோம். கடைசி ஊழியம் கிருபையின் வாசல் அடைக்கப்படுகிறதற்கு முன்பாய் செய்கிற ஊழியம், அவன் கிருபையின் வாசல் திறக்கப்படுவதற்கு முன்பாய் செய்த ஊழியம், நாம் அடைக்கப்படுவதற்கு முன்பாய் செய்கிற ஊழியம், எது பெருசு, எது உத்தரவாதம் உள்ளது, எது ரொம்ப முக்கியமானது? இது எண்ட் லாஸ்ட், அடைக்கப்படுவதற்கு முன்பதாக இதுதாங்க முக்கியமானது. யோவான் மேல் வைக்கப்பட்ட பொறுப்பை பார்க்கல, நம்ம மேல் வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு அதிகம். யோவான் மேல் வைக்கப்பட்ட உத்தரவாதத்தை விட நமக்கு இருக்கிற உத்தரவாதம் அதிகம். அவனுடைய ஊழியத்திற்கு பிறகு வாசல் திறக்கப்பட்டது, நம்முடைய ஊழியத்திற்கு பிறகு வாசல் அடைக்கப்பட போகிறது. எவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம், ஆனால் என்ன வாழ்க்கை அர்ப்பணிப்பில் எந்த லெவலில் நம்ம இருக்கிறோம் யோசிச்சீங்களா? எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கும் பொழுது எவ்வளவு மோசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இதுதான் காரியம், யோசிக்கணும். கிருபையின் வாசல் திறக்கப்படுகிறதுக்கு முன்பதாக ஊழியம் செய்தவனையே 30 வருஷம் வனாந்திரத்தில் போய் தேவ சமூகத்தை காத்திருந்து வழி ஆயத்தப்படுத்தினான் என்றால், கிருபையின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நம்ம நிற்கணும், என்ன நிர்விசாரமாய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், யோசிச்சு பார்க்கணும், என்ன நிர்விசாரமாய் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவரை கடைசி நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஆண்டவரை தன் வாழ்க்கையில் முதல் ஸ்தானத்தில் வைக்கிறவன் கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்ளாதீங்க, நான் ஓப்பனா சொல்றேன். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, யார் என்ன நினைச்சாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் தைரியமா சொல்றேன், கர்த்தரை முதல் ஸ்தானத்தில் வைக்காதவன் கிறிஸ்தவனே கிடையாது. அவன் கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்ள அர்த்தமே கிடையாது. நம்ம என்ன சொல்லிக் கொள்ளலாம், ஆண்டவர் சொல்ல மாட்டார், ஒருபோதும் சொல்ல மாட்டார். கர்த்தருடைய காரியம் அவருடைய நாளில் தெரியும். இவ்வளவு பெரிய பொறுப்புள்ள காலத்தில் உன்னை நான் ரட்சித்து வைத்திருந்தேன், எனக்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்பார். அன்னைக்கு நம்ம வெக்கப்பட வேண்டியிருக்கும். இது சாதாரண காலம் கிடையாது, கடைசி காலத்தின் கடைசி நிமிஷத்தில் நம்ம இருக்கிறோம். எந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம் ஆண்டவருக்கு நம்ம தெரியுமா? எவ்வளவு நிரூபிசார், நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க சண்டே வந்துச்சு ஒரு உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், ஆனா சண்டே வரும்போதான் எனக்கு வேதனை. ஞாயிற்றுக்கிழமை தான் என் வாழ்க்கையில வேதனையான நாள் எனக்கு தெரியுமா? ஏன்னா நீங்க நடக்கிறத பார்க்க போது எனக்கு வேதனை. உண்மையா சொல்றேன், பிராங்கா சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு வேதனையான ஒரு நேரம். ஒவ்வொருத்தருடைய நிர்விசாரத்தை பார்க்கும்போது என் இருதயம் சொல்ல முடியல, அவ்வளவு வேதனையா இருக்குது எனக்கு. ஆண்டவர் எவ்வளவு எதிர்பார்க்கிறார், எவ்வளவு ஒரு காரியத்தை வச்சிருக்கார், என்ன வாழ்க்கை வாழ்றோம், நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் முதலிடத்தில் வைக்கணும், நம்ம நினைக்கிறதே கிடையாது. எவ்வளவு தான் ஆண்டவரை அசால்ட்டா ஒவ்வொருத்தருடைய காரியங்கள் ஒவ்வொரு நாளில் நான் கேட்கும் போது, ஐயோ ஆண்டவர் பாவம் எனக்கு நினைக்க தோணும், அவர் பாவம், அவர் எவ்வளவு இருதயம் எவ்வளவு வேதனைப்படுற, ஆண்டவர் பாவம் எவ்வளவு தூரம் நோகடிக்கப்படுகிறார், அப்படிதான் நினைக்க தோணுது. ஒவ்வொரு நாள் நடக்கிற காரியங்கள், காதல வர்ற காரியங்களாம் பார்க்கும்போது, ஐயோ ஆண்டவர் பாவம் எவ்வளவு நோகடிக்கப்படுகிறார். நாம மனம் திரும்பணும். யோவானை விட பெரியவர் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு, கொஞ்சமாவது வர வேணாமா, அவன் வாழ்க்கை நீங்க படிங்க, கர்த்தர் எனக்கு சொல்ல சொல்ல நான் சபைக்கு சொல்றேன், அவனை வாழ்க்கையை எடுத்து படிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசுவை அவன் எப்படி புகழ்ந்தார், அவன் வாழ்க்கையை படிச்சு பாரு, அவன் எப்படி வாழ்ந்தான் படிச்சு பாரு.
கொஞ்சமாவது நம்ம வரணும், நெருங்கி வரணும். நமக்குன்னு ஒரு சுயநல வட்டத்தை போட்டுக்கொண்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆண்டவரை பயன்படுத்திக் கொண்டு வாழக்கூடாது. ஆண்டவருக்கு பிரயோஜனமா நம்ம வாழணுமே தவிர, ஆண்டவர் நம்ம பிரயோஜனத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு வாழக்கூடாது. நம்ம பல நேரத்தில் இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, நான் கிறிஸ்தவ உலகமே இன்னைக்கு பெரும்பாலும் அப்படிதான் இருக்குது. ஆண்டவரை தங்கள் சுய லாபத்திற்கு பயன்படுத்திக் கொண்டுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் ஓடிச்சுக்கு தவிர, ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் வாழ்கிறவர்கள் ரொம்ப சொற்பம். தங்க சுய லாபத்திற்கு கர்த்தரை பயன்படுத்திக் கொள்ளுகிறோம், ஆனால் ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா, நீங்க முழு கிறிஸ்தவமே அப்படிதான் இருக்கு. இங்கே மட்டும் இல்ல, பொதுவா சொல்றேன், அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் போயிட்டு இருக்கு. அதனாலதான் கர்த்தருடைய வருகைக்கு வழி ஆயத்த பண்ணாததுனால அவர் வர முடியல. நான் எத்தனையோ தர சபைக்கு சொல்லிட்டேன், தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறது பொழுது அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் மனந்திருவ வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ரெடி ஆயிட்டாரு, வழி ரெடி இல்ல. அவர் ரெடி ஆயிட்டாரு, வழி ரெடியா இல்ல. பள்ளங்கள் எல்லாம் பள்ளமாதான் இருக்குது, பள்ளம் நிரப்பப்படல. சகல மேடுகளும் தாழ்த்தப்பட்டு சமமாக்கப்படல. அதான சொல்லி இருக்குது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், சகல மேடுகளும் குண்டுகளும் தாழ்த்தப்படணும், பாதைகள் செவ்வைப்படுத்தப்படணும், ரோடு சரியானதான் அவர் வருவார். ரோடு கரடு முரடா இருக்குது, எப்படி அவர் வருவார்? அது ரோடு பண்றது யாரு, சரிப்படுத்துறது யாரு? நம்ம கையில் தான் கொடுத்திருக்கிறார். வழியை ஆயத்தப்படுத்துறது, வழி ஆயத்தமாகல, வர முடியாம கிளம்பிட்டு நிற்கிறார். புரியுதா? வழியை ஆயத்தப்படுத்துகிறது அன்னைக்கு முதல் வருகைக்கு ஒரு யோவான், இரண்டாம் வருகைக்கு நம்ம. அதனாலதான் நம்மளை கர்த்தர் அவனை பார்க்கிற பெரியவர் நம்மளை சொன்னார். ஆனா சொன்னது வார்த்தையில மட்டும்தான் நிக்கதே தவிர வாழ்க்கைக்கு வரவே இல்லை. அது அவருடைய வார்த்தையோடு நிக்குது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அது வரவே இல்லை. இன்னைக்காவது நம்ம மனந்திருப்போம், என் ஆண்டவருக்காக நான் என்ன வாழ்ந்துட்டுக்கிறேன், என்ன வாழ்க்கை வாழ்றேன். கொஞ்சம் தனியா உட்காந்து யோசிங்க, நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுக்கிறேன், கொஞ்சம் யோசிங்க. என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யற, என்ன வாழ்க்கை, வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்குது, கொஞ்சம் தனியா உட்காந்து யோசிங்க, தனியா உட்காந்து யோசிங்க. நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப உங்களையே உங்களுக்கு பிடிக்காது. உண்மையான ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நீங்க யோசிக்கிற உங்களையே உங்களுக்கு பிடிக்காது. நான் ஏன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? மனந்திருபணும், மனந்திருபணும், இதுதான் வாழ்க்கை. ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் பார்த்தோம் சகரியா எலிசபெத் கர்த்தருடைய வழிகளில் உத்தமமாய் நடந்த ஒரு அருமையான தம்பதிகள். கர்த்தருட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. அவ்வளவு ஒரு ஸ்பெஷல் லைஃப், அருமையான வாழ்க்கை. அந்த அருமையான வாழ்க்கை வாழ்ந்ததுனாலதான் அருமையான பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது த பெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பார், த பெஸ்ட். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. பெஸ்ட் சைல்ட், உலகத்தில் பிறந்தவர்களிலேயே பெஸ்ட் சைல்ட் யோவான் தான். ஏன் பெஸ்ட் பேரண்ட்ஸுக்கு பெஸ்ட் சைல்டு கர்த்தர் கொடுத்தார். நீங்க எப்படியோ அப்படிதான் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு கிடைக்கிறதும் இருக்கும். நம்ம சரியா இல்லாம நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பெஸ்டா கிடைக்கணும்னு நினைச்சோம்னா அது நடக்கவே நடக்காது. நல்லா காப்பாருங்க, நம்ம எந்த அளவில் அளக்கிறோம் அந்த அளவிலே நமக்கு அளக்கப்படும் கர்த்தர் சொன்னார். நீங்கள் எந்த அளவிலால் அளக்கிறீர்கள் அந்த அளவிலே உங்களுக்கு அளக்கப்படும். சகரியாவும் எலிசபெத்தும் தேவ பக்தி உள்ளவர்கள், ஆனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை. நிந்தனையும் அவமானமும் உங்களுக்கு வாழ்க்கையில்லாம இருந்திருக்கும். அவங்க எவ்வளவு காலம் ஜெபிச்சாங்க, ஆண்டவரே ஒரு பிள்ளை வேண்டும், பிள்ளை வேண்டும். அவங்க கேட்ட காலத்தில எல்லாம் பிள்ளை கிடைக்கவே இல்லை. ஆனால் வயது சென்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதத்திற்கு முன்பதாக இவன் பிறக்க வேண்டும் என்கிற ஒரு தேவ திட்டத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு இவனுடைய பிறப்பை சம்பந்தப்படுத்தி அவனுக்கு முன்பாக கர்த்தர் இவனை பிறக்க பண்ணினார். பெஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு கிடைச்ச பெஸ்ட் சைல்டு அது. இந்த உலகத்திலே யாருமே பிறப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்தாவியினால் நிரப்பப்படவில்லை. யோவான் மாத்திரம்தான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். பிறக்கும் பொழுதே அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் இந்த உலகத்தில் வந்து பிறந்தான். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தும் பொழுது, அந்த வாழ்த்தின சத்தம் கேட்ட பொழுது, அந்த வீட்டு அவருடைய மரியாள் எலிசபெத்திற்குள்ள இந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பாருங்க, அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலே அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்துச்சு. பிறந்த நாள் முதல் ஆண்டவருக்காகவே அர்ப்பணித்திருந்தது. அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் உடுத்தினது கிடையாது, நல்ல சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது, அவனுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. அவன் வனாந்தரத்தில் இருக்கிறான், நல்ல ட்ரெஸ் கிடையாது, சமைக்கப்பட்ட உணவு கூட அவனுக்கு கிடையாது. காட்டில் கிடைக்கிற மரங்களில் கிடைக்கிறதான காய்கறிகளை கிடைச்ச எடுத்து சாப்பிட்டான், கிடைச்சதை எடுத்து சாப்பிட்டான். மரத்தில் தொங்கி கொண்டிருக்கிறதான அந்த தேன் கூட்டிலிருந்து தேனை எடுத்து குடித்தான். அந்த மரத்தில் காய்த்திருக்கிற காய்களை எடுத்து சாப்பிட்டான். இதுதான் வாழ்க்கை. அந்த பெற்றோர் தியாகமா இந்த பிள்ளையை கர்த்தருக்கு கொடுத்தாங்க. ஏன் கர்த்தரை முதல் ஸ்தானத்தில் வச்சாங்க? இன்னைக்கு சொல்ற கர்த்தரை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறீங்க? கர்த்தரை முதல் ஸ்தானத்தில் வைக்கலைன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் கிடையாது. கர்த்தரை மற்ற எதோடு இணைச்சு வைக்காதீங்க. முதலிடம்னா முதலிடம் மட்டும்தான் ஆண்டவருக்கு, இரண்டாவது இடம் தான் மற்றதுக்கு. அந்த எப்படி அப்படிப்பட்ட விதத்திலே ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட யோவானை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற முடியும். இந்த யோவான் அந்த பிள்ளை அவருடைய வாழ்க்கை பாருங்க, வனாந்திரத்திலேயே வளர்ந்தார். அவனுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்தார். என்ன ஊழியம்? அவருக்கு வழி ஆயத்தப்படுத்துகிற ஊழியம். இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஊழியம்? வழியை ஆயத்தப்படுத்துகிற ஊழியம். அவன் மனந்திருவதை பிரசங்கித்தான், நமக்கு மனநிறுவுதலை பிரசங்கிக்க சொல்லியிருக்கிறார். அவன் ஞானஸ்தானம் கொடுத்தான், நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அவனை கர்த்தர் தொடர்ந்து உபதேசம் பண்ண சொன்னார், நமக்கும் உபதேசம் பண்ண சொல்லியிருக்கிறார். அதே காரியத்தை தான் நமக்கும் செய்ய சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு மனநிறுவுதலை பேசுறோம்? எந்த அளவுக்கு நம்ம வழியை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருக்கிறது? ஒன்னு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை சரியானதான் நம்ம கர்த்தருக்கு வழியை சரிப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கை கரடு முரடு இல்லாமல் சமமாய் சரியாய் இருந்தாதான் கர்த்தருக்கென்று ஒரு பாதையை நம்மளால் சமப்படுத்த முடியும். நம்முடைய வாழ்க்கையே சரியான அர்ப்பணிப்பில் இல்லாத பட்சத்தில் மற்றவருடைய எப்படி நம்மளால் ஆயத்தப்படுத்த முடியும்? நீ ஆயத்தப்படு, அதுக்கு பிறகு உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துன்னு கர்த்தர் சொன்னார். அதைத்தான் சபைக்கு எனக்கு சொன்னார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படு. அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் சொல்றார், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு வழி ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்லி இந்த சபை ஆரம்பிக்க சொன்னார், ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், வனாந்திரத்திலே பாதையை செவ்வை பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த சபை கர்த்தர் ஆரம்பிக்க சொன்னார், வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக. இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க ஆண்டவரே. உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோவானுடைய வாழ்க்கையோடு உங்க வாழ்க்கை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. எப்படி வாழ்க்கை இருக்குது? நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? வழியை ஆயத்தப்படுத்துகிறவன் எப்படி வாழ்ந்தான்? நம்ம எப்படி இருக்கிறோம்? எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கிறோமா? ஆண்டவரை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதுதான் கேள்வி. இதெல்லாம் அந்த பிரசங்கம் எல்லாம் நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தும். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆசீர்வாதமான ஒரு செய்தியை நீங்க கேட்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒண்ணு நடக்காது. தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்குரிய செய்தி தான் உங்களை பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். தேவ சித்தத்தை கர்த்தர் சொல்லும் பொழுது அது கொஞ்சம் கசப்பா இருக்கும். தேவ சித்தத்தை கர்த்தர் பேசும் பொழுது அது நமக்கு ஏற்றுக்கொள்வதற்கு கடினமா இருக்கும். எல்லாராலும் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு இது கடினமான உபதேசமாய் தோணும். ஆனா இதுதான் இந்த தேவ சித்தம், இதுதான் தேவ சித்தம். பரலோகத்திற்கிற பிதாவின் சித்தத்தை செய்தால்தான், அவருடைய வழியை ஆயத்தம் பண்ணினால்தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமே தவிர, வெறுமனே உட்கார்ந்து கர்த்தாவே கர்த்தாவின் சொல்லிக் கொண்டிருந்தால் பரலோகத்தில் போக முடியாது. அவருக்கு எது வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பாதைகளை செவ்வைப்படுத்துங்கள். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். சோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் இந்த காலை வேளையிலும் அப்பா உமது வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காய் சோத்திரம். அப்பா எனக்கு நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிட்டேன்ப்பா. தகப்பனே இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துங்க. எனக்கு நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சிட்டேன். இந்த வசனத்தை உறுதிப்படுத்துறது உங்க வேலையாப்பா, இதை நீங்க செய்யுங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த வசனத்தை உறுதிப்படுத்துங்க. வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த சபையிலே கர்த்தர் அநேகரை எழுப்புங்க அப்பா. உங்க வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த சபையிலிருந்து ஒரு கூட்டத்தை எழுப்புங்க, எழுப்புங்க. உங்களுடைய வருகை சீக்கிரத்தில் நடக்க போகிறது. எங்கள் பங்கை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மலவர், ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும்